بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أما بعد فقد قال الله تبارك وتعالى في محكم التنزيل وفي فرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذ يرفع إبراهيم قواعد من البيت وإسماعيل ربنا تقبل منا إنك أنت السميع العليم ربنا واجعلنا مسلمين لك ومن ذريتنا أمة مسلمة لك وأرنا مناسكنا وتب علينا إنك أنت التواب الرحيم ربنا وبعث فيهم رسولا منهم يتلو عليهم آياته ويزكيهم ويعلمهم الكتاب والحكمة وإن كانوا من قبل لفي ضلال مبين صدق الله مولانا العلي العظيم قال النبي صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته لدنيا يصيبها أو امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه رواه البخاري أو كما قال عليه الصلاة والسلام அல்லாஹ்வுடைய புனிதமான ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வுடைய மாளிகையில் இஃத்திகாஃபுடைய நீயத்தோடு நேரகாரத்தோடு வந்து அமர்ந்திருக்கும் அல்லாஹின் நெல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, பெரியோர்களே, நம்முடைய எல்லா நிலைமைகளிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹுவை பயந்து அஞ்சி அவனுடைய ஏவல்களை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் முற்றுமுழுதாக எடுத்து நடந்து கொள்ளுமாறும் எவைகளையெல்லாம் அல்லாஹ் தடை செய்து ஹராமாக்கி வரம்புகள் விதித்திருக்கிறானோ அந்த பாவமான காரியங்களுடைய விடயத்தில் அல்லாஹுவை பயந்து அஞ்சி நம்முடைய வாழ்நாளை பாதுகாத்துக் கொள்ளுமாறும் முதலில் அடியானாகிய எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் அல்லாஹுடைய பயம் இறையச்சம் தக்வாவை கொண்டு வசூய செய்து கொள்கிறேன். அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கிறேன். இத்தகுல்லா கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, இன்றைய ஹுத்பாவினுடைய தலைப்பாக ஹஜ் என்ற உயர் கடமை, அதன் மூலமாக நாம் பெற வேண்டிய படிப்பினைகள், ஹஜ்ஜை பற்றியும் அதன் பின்னால் இருக்கக்கூடிய உணர்வு பூர்வமான படிப்பினைகள் பற்றியும் கட்டாயம் பேசப்பட வேண்டும், பேசப்பட வேண்டிய விடயம் என்பதால் இந்த தலைப்பு முடிவு செய்யப்பட்டு பேசப்படுகிறது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, நம்முடைய கடமைகளில் மிக கடைசியான ஒரு கடமைதான் ஹஜ்ஜுடைய கடமை. ஹஜ் என்பது முழு உலகத்தில் உள்ள கருப்பர்கள், வெள்ளையர்கள், என்னென்ன மொழிகள் இருக்கிறதோ அத்தனை மொழிகளும் பேசக்கூடிய மக்கள் எல்லோரும் துல்ஹஜ்ஜுடைய 10 நாள், அந்த நாளுக்குள் அல்லாஹுடைய புனிதமான ஆலயத்திற்கு வந்து ஒரே நேரத்தில் ஒன்று கூடி ஒரே ஆடையோடு, ஒரே தல்பியாவோடு, ஒரு இமாமுக்கு கீழால் ஒரே அமல் எல்லோரும் செய்து நிறைவேற்றக்கூடிய ஒரு உயர்கரமான ஒரு கடமை தான் ஹஜ்ஜுடைய அமல். ஹஜ் என்பது என்ன சொல்லுகிறது என்றால், ஒரு ஹாஜி ஹஜ்ஜுக்காக வெளியாகி அவர் ஹரத்தை நோக்கி போகும்போது அவர்களுடைய எல்லை முடிந்தவுடன் தான் உடுத்திருந்த ஆடைகளை எல்லாம் கலத்திவிட்டு எஹ்ராமுடைய ஆடை அணிவார். அவர் எப்படிப்பட்ட உயர்ந்த அந்தஸ்தில் இருந்தாலும், அவர் எப்படிப்பட்ட பதவிகளில் இருந்தாலும், அவருடைய எல்லை வந்தவுடன் லப்பைக், அல்லாஹும்ம லப்பைக், லா ஷரீக லக லப்பைக், யா அல்லாஹ் நான் ஆஜராகிவிட்டேன். எப்படி ஆஜராக இருக்கிறேன், என்னுடைய ஆடைகளை கூட களைந்து விட்டு நான் பட்டாடை உடுத்திருக்கலாம், அல்லது உயர்ந்த விலை கூடின விலை அதிகமான ஆடைகள் எல்லாம் உடுத்திருக்கலாம், அந்த ஆடைகளை எல்லாம் கலட்டி விட்டு நீ சொன்ன உன்னுடைய தூதர் வழிகாட்டின ரெண்டு துண்டுகளை போர்த்திக் கொண்டு உனக்காகவே நீங்க ஆஜராக இருக்கிறேன். எஹ்ராமுடைய மேலும் சுருக்கமாக உங்களுக்கு தமிழால ஒரு நெல்லொரு தமிழால சொல்ல போனால், மேலொரு துண்டு கீழொரு துண்டு, அவ்வளவுதான். எஹ்ராமுடைய ஆடை என்பது கீழே ஒரு துண்டை கட்டிக் கொள்வார்கள், மேல ஒரு துண்டை போட்டுக் கொள்வார்கள், அவ்வளவுதான். அத்தனை ஹாஜிகளும் ஒரே அமல், எல்லோரும் ஒரே தவாம், எல்லோரும் ஒரே தொங்கோட்டம், எல்லோரும் சஃபா மர்வாவுக்கு இடையில் எப்படி ஓட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அப்படி ஓடுகிறார்கள். அரபாவுடைய நாளில் எல்லோரும் ஒன்று கூட வேண்டும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் ஹஜ்ஜு அல் அரபா, ஹஜ் என்றாலே அரபாவில் தரிபடுவதுதான். அதனால்தான் ஹஜ்ஜுடைய காலங்களில் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டு வைத்தியசாலைகளில் அங்கு சவுதியில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களெல்லாம் வைத்தியசாலையில் இருந்து ஹெலிங் மூலமாக கொண்டு வரப்பட்டு அரபாவை வலம் வந்து கொண்டு போகப்படுவார்கள். வந்தே ஆக வேண்டும். ஒருத்தர் சொல்றாரு, நான் எல்லா அமல்களும் செய்வேன், நான் அரபாவில் அந்த இடத்தில் தங்க முடியாது, எனக்கு கஷ்டமாக இருக்கிறது என்றால் ஹாஜியாக வீடு வந்து சேர மாட்டார். அவர் எல்லா அமல்களும் செய்திருக்கலாம். ஹதீஸுடைய ரிவாயத்தில் வருகிறது, அல்லாஹ்வுடைய மஹ்ஷருடைய மைதானம் கியாமத்தில் அரபாவாகத்தான் இருக்கும். முழு உலக மக்களும் கியாமத்திலே அந்த அரபாவுடைய அந்த மைதானத்தில் தான் மஹ்ஷருடைய மைதானமாக அறிவிக்கப்பட்டு எல்லோரும் ஒன்று கூடுவார்கள். அங்கு வைத்துதான் மக்களுடைய நன்மை தீமைகள் முடிவு செய்யப்படும். உலகத்தில் செய்த நல்லவைகளும் உலகத்தில் செய்த கெட்டவைகளும் யாரெல்லாம் நல்லவர்கள் என்று முடிவு செய்யப்படுகிறாரோ அந்த அரபாவுடைய மஹ்ஷருடைய அந்த மைதானத்தில் தான் அவருடைய பட்டோலை வலதுகையில் கொடுக்கப்படும். யாரெல்லாம் பாவிகள் என்று முடிவு செய்யப்படுகிறார்களோ அந்த மைதானத்தில் வைத்துத்தான் அவர்கள் பாவி என்று இடதுகையில் பட்டோலைகள் கொடுக்கப்படும். கண்ணுக்கு முன்னால் பார்க்கக்கூடிய ஒரு காட்சிதான் அது. நரகவாதிகள் என்று தீர்ப்பளிக்கப்படும், சொர்க்கவாதிகள் என்று தீர்ப்பளிக்கப்படும். அது எங்கு வைத்தென்றால் அந்த அரபாவுடைய மைதானத்தில் மஹ்ஷரில் வைத்துதான். இப்படியாக உலகத்தில் உள்ள அனைத்து ஹாஜிகளும் ஒரே நேரத்தில் ஒன்று கூட கூடிய ஒரு அமல் தான் புனிதமான ஹஜ் என்று சொல்லக்கூடியது. நம் எல்லோருக்கும் உள்ளத்தில் ஆழமாக வரவேண்டிய ஒரு கேள்விதான் வந்திருக்க வேண்டும், அங்கு என்ன நடக்கிறது? அறிவுபூர்வமாக சிந்தித்தால் அங்கு என்ன நடக்கிறது? தவாப் தவாப் என்ற ரீதியில் காபாவை தவாப் வருகிறோம். ரெண்டு மலைகள் இருக்கிறது, அந்த ரெண்டு மலைகளுக்கிடையும் ஏழு தடவை தொங்கோட்டம் ஓடுகிறோம். யௌமு நஹர் என்று சொல்லக்கூடிய மிருகத்தை அறுத்து பலியிடுகிறோம். ஷைத்தானுக்கு கல்லெறிகிறோம் என்று சொல்லி ஒரு தூணை நோக்கி எறிகிறோம். வேற என்ன அமலங்கள் நடைபெறுகிறது அறிவுபூர்வமாக என்று நம்முடைய உள்ளத்தில் ஒரு கேள்வி வரலாம், அந்நிய மக்களும் கேட்கலாம். ஒருவர் கேட்டார் என்னிடத்தில், நீங்கள் கல் வணக்கம் கூடாது என்று சொல்கிறீர்கள், கல்லை வைத்து வணங்கக்கூடாது என்று சொல்கிறீர்கள். அவர் படித்த ஒரு மனிதர், மாற்று மத சகோதரர். அவர் என்னிடத்தில் நெருங்கி பழகக்கூடிய ரீதியில் சில விவாதங்கள் என்னிடத்தில் முன்வைப்பார். அதில் ஒன்று கேட்டார் என்னிடத்தில், நீங்க கல் வணக்கம் கூடாது என்று சொல்கிறீர்களே, அப்ப ஹஜ்ஜில் என்ன நடக்கிறது? கல்லால் கட்டப்பட்ட கௌபாவை தவாப் வருகிறீர்கள், ரெண்டு மலைகள் கல்லால் இருக்கிறது தொங்கோட்டம் ஓடுகிறீர்கள், அங்க ஒரு தூண் கல்லால் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதை கல்லறிகிறீர்கள், கல் வணக்கம் தானே நீங்களும் தெரிகிறீர்கள்.
நியாயமான கேள்வியா இல்லையா? நியாயமான கேள்வி என்று அவர் வணங்குகிறார். நான் அவரிடத்தில் சுருக்கமாக சொன்னேன், நாங்கள் கல்லை கடவுளாக வணங்கவில்லை, எங்களுடைய கடவுள் கல்லை வணங்குங்கள் என்று சொல்லியிருக்கிறார். எங்களுடைய கடவுள் சொல்லுகிறார், எங்களுடைய அல்லாஹ் சொல்லுகிறான், ரெண்டு மலைகளுக்கிடையே ஓடுங்கள் என்று, அதனால் ஓடுகிறோம். இல்லை என்றால் அந்த ரெண்டு மலைகளையும் அடித்து சுக்குன்னு உராக்கி விடுவோம். அவரது மருமகள் ஹத்தா ரவி அல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், ஹஜ்ரத் அஸ்வத் கல்லை பார்த்து நபியுடைய மரணத்துக்கு பின்னால் ஹஜ் செய்யும் போது ஹஜ்ரத் அஸ்வதை முத்தமிடும் போது உமர்பின் ஹத்தாப் சொன்னார்கள், நீ ஒரு கல், என்னுடைய கண்களால் அல்லாஹுடைய தூதர் உன்னை முத்தமிடுவதை நான் பார்த்திருக்கவில்லை என்றால் உன்னை நான் முத்தமிட மாட்டேன். உன்னால் எனக்கு எதுவும் செய்ய முடியாது. நான் என்னுடைய கண்ணால் பார்த்திருக்கிறேன், என்னுடைய தூதர் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன்னை முத்தமிட்டார்கள், அதனால் முத்தமிடுகிறேன். இல்லை என்றால் உன்னை அடித்து சுக்குன்னு உராக்கி விடுவேன். அன்பு நிறைந்த அல்லாஹு நல்லடியார்களே, அல்லாஹ் சொன்னான் ரெண்டு மலைகளுக்கு இடையில் அத்தனை ஹாதிகளும் ஓட வேண்டும். இன்ன ஸஃபாவல் மர்வத்தின் ஷஆயிரில்லா, ஸஃபாவும் மர்வாவும் கியாமத் வரைக்கும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் ஏன் ஓட வேண்டும்? இங்குதான் நமக்கு முக்கியமான ஒரு பரிசீலனை இருக்கிறது. ஹஜ்ஜுடைய கடமையை ஏன் கடமையாக்கினார் அல்லாஹ்? ஏன் ஹஜ்ஜாஜிகள் எல்லாம் வந்து அவன் செய்ய வேண்டும்? ஏன் தெரியுமா? சுருக்கமாக சொல்ல போனால், ஹஜ் என்பது ஒரு குடும்பம் செய்த தியாகம். வாப்பாவும் உம்மாவும் மகனும் என்று சொல்ல போனால் மனைவியும் கணவனும் பிள்ளையும் சேர்ந்து அல்லாஹுடைய கட்டளைக்கு அடிபணிந்து ஒரு தியாகம் செய்தார்களே, அந்த தியாகத்தை அல்லாஹ் வருடா வருடம் ஒவ்வொரு வருடமும் பார்க்க விரும்பினால் அதை அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறான். ஒரு தாய் பல ரிவாயத்துகள் வருகிறது, 90 வயது என்று வருகிறது, 80 என்று வருகிறது. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு குழந்தை இல்லை, சரியான வயது 86 வயது வரைக்கும் குழந்தை இல்லை. 86 வயது வரைக்கும் குழந்தை இல்லை. ஒரு குழந்தையை அல்லாஹ் கொடுக்கிறான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். சுபஹானல்லாஹ், 86 வயதில் குழந்தை பெற்றெடுத்தார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். குழந்தை வளர்கிறது, தவளக்கூடிய பருவம், தாய்ப்பால் குடிக்கக்கூடிய பருவம். அம்மா கட்டளையிடுகிறான், இப்ராஹிமே, உங்க அந்த பிள்ளையையும் உங்களுடைய மனைவியையும் நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு பாறைவனத்தில் விட்டு விட்டு வாருங்கள். உள்ளத்துல கை வைத்து கேளுங்க, தவமிருந்து பெற்றெடுத்த பிள்ளை, பால்குடி மலவாத பிள்ளை, மனைவியையும் நீங்களும் சேர்ந்து போங்கன்னு சொல்லல, பாலைவனத்தில் நீங்கள் குடியேறுங்கள். பரவாயில்ல, ஆணுதல் இருக்கிறது, நீங்க விளங்க வேண்டும். இதில் என்ன தியாகம் இருக்கிறது என்ற ஒரு கேள்வி வரலாம். இதில் என்ன படிப்பினை இருக்கிறது என்ற ஒரு கேள்வி வரலாம். அல்லாஹ் எப்படி சொல்லல, நீங்களும் உங்களுடைய மனைவியும் பிள்ளையும் அந்த பாலைவனத்தில் போய் குடியேறுங்கள் அப்படி சொல்லல. அல்லாஹ் சொன்னார், இப்ராஹிம், உங்களுடைய மனைவியையும் பிள்ளையையும் கொண்டு போய் பாலைவனத்தில் விட்டு விட்டு வந்து விடுங்கள். கூட்டிக் கொண்டு போகிறார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்படிக்கிற காபத்துல்லா, அது அந்த நேரத்தில் இருந்த காபா எப்படி என்றால், செங்கல் இருக்கிறதே செங்கல், 3 செங்கல்லை ஒன்றோடு ஒன்று இந்த வகையாக வைத்தால் எப்படி ஒரு கல் குவியலாக இருக்குமோ, அந்த நேரத்தில் காபத்துல்லா அப்படித்தான் இருந்தது. பிள்ளையை மனைவியையும் கூட்டிக் கொண்டு போன இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பாலைவனத்தில் விட்டுவிட்டு, தமிழான தெளிவாக சொல்லுவதாக இருந்தால், கொண்டு போன இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மகனையும் மனைவியை விட்டுவிட்டு விரிவிரி என்று இறந்தார்கள். ஏன் விட்டேன், எதற்காக விட்டேன், ஏன் இப்படி செய்கிறேன், எங்க போக போறேன், உங்களை எப்பொழுது வந்து பார்ப்பேன், எதுவும் பேசவில்லை, விட்டுவிட்டு விரிவிரி என்று நடந்தார்கள். அதை பார்த்து அன்னை ஹாஜிரா கேட்டார்கள், யா இப்ராஹிம், எங்க போறீங்க, எங்க போறீங்க, பாலைவனத்தில் எப்படிப்பட்ட பாலைவனம், இப்ராஹிம் அலி இஸ்லாம் விட்டு விட்டு இதை சொல்லிவிட்டு அங்கு வருகிறேன். கேட்டார்கள் ஹாஜர் அலி இஸ்லாம் எங்க போறீங்க, பதில் வரல. இரண்டாவது தலைவர் கேட்டாங்க எங்க போறீங்க, பதில் வரல. மூணாவது கேட்டாங்க இப்ராஹிம் எங்க போறீங்க, பாலைவனத்தில் பால்குடி பிள்ளையை தந்துவிட்டு பதில் வரல. கணவர் நடந்து கொண்டிருக்கிறார். கண்ணியமான சகோதரர்களே, தாய் அந்த மனைவிதான் கேட்டா கணவருடைய ஆக்ஷன், கணவருடைய கடமை, கணவருடைய கண்டிப்பை பார்த்து தாய் அந்த மனைவிதான் கேட்டா யா இப்ராஹிம் அல்லாஹ் அமரக்கதிகாரா, இப்படி செய்யும்படியாக அல்லாஹ் உங்களுக்கு கட்டளை இட்டாரா, அந்த கட்டளையை செய்துவிட்டு போகிறீர்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த கேள்வி கேட்டவுடனேயே திரும்ப அவர் நடந்து கொண்டே தலையால் பதில் சொன்னார்கள், ஆமாம் என்பதா. உலமாக்கள் சொல்றாங்க ஏன் திரும்பி பதில் சொல்லல, திரும்பி பார்த்து ஆமாம் அல்லாஹ்வுடைய கட்டளை, நீங்க இந்த பாலைவனத்தில் இருங்க, நான் உங்களை சந்திக்க வருகிறேன் பிறகு என்று ஏன் சொல்லுகிறீவா, திரும்பி இருந்தார்கள் என்றால் பிள்ளையுடைய பாசம், மனைவியுடைய பாசம் மிகைத்து ஆமாம் என்று வார்த்தையாக பதில் வராது, அது கண்ணீராக வந்திருக்கும், உள்ளம் வெடித்திருக்கும். தூரமாக போயிருந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி சொன்னார்கள், யாருடா இந்த மனைவியையும் என்னுடைய பிள்ளையையும் நான் எப்படிப்பட்ட ஒரு இடத்தில் விட்டுவிட்டு வருகிறேன் என்றால் விவாதின் ஒரு பள்ளத்தாக்கு, நீ சொன்னதால் விட்டுவிட்டு வருகிறேன், உன்னுடைய கட்டளையை நிறைவேற்றிவிட்டு வருகிறேன், விவாதின் ஒரு பள்ளத்தாக்கு, எப்படிப்பட்ட பள்ளத்தாக்கு, விவசாயம் செய்வதற்கு சான்ஸே கிடையாது, புல் பூண்டே முளைக்காது, பழங்களே வராது, சுபஹானம், தண்ணீரே இல்லை, தண்ணீர் இல்லை, அப்படிப்பட்ட ஒரு பள்ளத்தாக்கை என்ன உங்களுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்காக எந்த பிள்ளையையும் மனைவியையும் விட்டுவிட்டு வருகிறேன். இந்த இடத்தில் நீங்கள் கவனமாக கேட்க வேண்டும். அன்பு நிறைந்த அல்லாஹ்வினுடையார்களே, உள்ளத்தில் எப்பொழுதும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், உலகத்தில் ஹயாத்தோடு வாழும்போது அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்காக நீங்கள் எதை இழக்கிறீர்களோ, எதை தியாகம் செய்கிறீர்களோ, எதை தீனுக்காக கொடுக்கிறீர்களோ, ஒரு காலம் உங்களுக்கு நஷ்டம் வராது, அதை வைத்து உங்களுடைய சந்ததியை அல்லாஹ் சிறப்பாக வாழ வைப்பார். தீனுக்காக 1000 ரூபாய் கொடுக்கறீங்க, தீனுக்காக 2000 ரூபாய் கொடுக்கறீங்க, அல்லாஹ்வுடைய ஏதோ ஒரு தேவைக்காக தீனுடைய பணியில் கொடுக்கிறீங்க, உங்களுக்கு விளங்கும் ஷேப்பில் இருந்து போகுது என்று நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், அது போகல என்ற சந்ததிக்காக பாதுகாக்கப்படுகிறது. அநியாயம் செய்ய மாட்டான் அல்லாஹ், அநியாயம் செய்ய மாட்டான். உங்களுக்கு ஒரு தெளிவை நான் தர வேண்டும். துவா கேட்கிறோம், துவா கேட்கிறோம், பல வகையான துவாக்களை கேட்போம். என்ன துவா? தொழுகையாளர்கள் பிரதானமாக கேட்பதுதான், கேட்கிறோம் கேட்கிறோம் கேட்கிறோம். 15 வயசுல இருந்து தொழுகிறேன், நானும் துவா கேட்கிறேன் தான். அப்ப இருந்த சைக்கிள் தான் இப்ப பைக் ஆகவே இல்லை, அதே சைக்கிள் தான். நானும் தொழுகிறேன் கேட்கிறேன், ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலையும் கேட்கிறேன் தான். என்ன பொட்டிக்கலா, பொட்டிக்கலா, 30 வருஷமா பெரிய கடையா ஆகவே இல்லை. வாடகை வீடு, வாடகை வீடு தான். எப்படிப்பட்ட தொழுகையாளினால் அவ்வள் தக்பீர் தவற மாட்டேன், சுபகுடைய அவ்வள் தக்பீர் தவற மாட்டேன், தகஞ்ச தவற மாட்டேன், என்ன துவாக்கள் கபூல் ஆகவில்லையே என்ற ஒரு ஏக்கம் இருக்கிறது நிறைய பேருக்கு. ஆனா பாருங்க, என் கடைக்கு முன்னால் ஒருத்தர் இருக்கான், பள்ளி பக்கமும் இல்லை, காத்து மழையடித்தால் கூட பள்ளிக்கு ஒதுங்குவதில்லை. தமிழ்நாடு சொல்லுவதானால் ஜும்மாவுக்கு கடைசியாக வந்து நின்று தொழுது போவாரு. அவர் சொல்லுவாரு, நீ பயம் கொஞ்சம் நீளமேனா, அவர் கொஞ்சம் கலைச்சில வர்றாரு. அப்படிப்பட்ட ஒருத்தனை பாருங்க, ஒரு வருடத்துக்கு முன்னால சின்ன ஒரு கடை ஆரம்பித்தார், அந்த கடை 2 கடை 3 கடையாக இன்னைக்கு பெரிய கோடீஸ்வரனாக இருக்கிறான். சைக்கிளோட ஆரம்பித்தவன் கார்ல, பெஞ்ச் கார்ல போறான், எனக்கு முன்னாலதான், பள்ளி பக்கமே வராதவன். என்ன இது? ஏன் துவாவை அல்லாஹ் கபூல் செய்வதாக தெரியவில்லை. பாவிக்கு அல்லாஹ் கொடுக்கிறார், நாம் எல்லாரும் விளங்குவதான். மார்க்கம் என்ன சொல்லு தெரியுமா? யாரெல்லாம் தீனுக்காக விளக்குறீர்களோ, யாரெல்லாம் தீனோடு வாழ்கிறீர்களோ, யாரெல்லாம் தீனுக்காக பாடுபடுகிறீர்களோ, எங்களுக்கு இங்க உங்களுக்கு நாங்கள் தரமாட்டோம், உங்களை தரமாட்டோம். உங்களை தொழுகை, உங்களை துவா, உங்களை ஹஜ்ஜி, உங்களை உம்ரா, அதன் மூலமாக நாங்க இன்னாங்க வீடு, இன்னாங்க கடை, இன்னாங்க காரு, இன்னாங்க செல்வம், அப்படி தரமாட்டோம். ஒரு சஹாபி வந்து அங்க வருவன் தலைப்புக்கு, இதை கேளுங்க. அவர் சஹாபி வந்து அல்லாஹ்வுடைய ரசூலுடத்தில் சொன்னார்கள், யார சூழல்லா, உங்களை நான் என்னுடைய உயிரை விட நேசிக்கிறேன், என்ற உயிரை விட நேசிக்கிறேன். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க சொல்ற வார்த்தையே நல்ல நிதானமாக யோசித்து சொல்லுங்கள். திரும்ப சொன்னாரு, யார சொல்லுங்களா, என்னை என் உயிரை விட என் தாய் தந்தையர்களை விட நான் நேசிக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லல, அப்படியா, அப்ப நீங்க பணக்காரனாயிருவீங்க அப்படி சொல்லுங்க. என்ன நேசிச்சா, என்ன நான் சொன்னவரான உலகத்துல வாழ்ந்தா நீங்க பணக்காரனாகிறீங்க அப்படி சொல்லல, நீங்க போலீஸ்வரனாகிறீங்க அப்படி சொல்லல. சாபிக்கு சொன்னாங்க, சொல்லும், நீங்கள் சொல்லுகின்ற வார்த்தையில் உண்மையானதாக இருந்தால், என்னை நேசிக்கின்ற நேசிப்பது என்று சொல்லுகிறீர்களே, அதிலே நீங்கள் உண்மையானதாக இருந்தால், மேட்டிலிருந்து பள்ளத்தை நோக்கி தண்ணீர் எவ்வளவு வேகமாக ஓடி வருமோ அவசரமாக உங்களுக்கு வறுமை வரும் என்றார்கள் சொல்லுமாறு, உங்களுக்கு பிரச்சனை வரும் என்றார்கள் சொல்லுவாரே செல்லும். என்னை நேசிப்பதில் உங்களுடைய வார்த்தை உண்மை என்றால் உங்களுக்கு வெகு சீக்கிரமாக கஷ்டம் வரும் என்றார்கள் சொல்லுவாரே செல்லும். அதே கஷ்டத்தை தான் ஒவ்வொரு நபிமார்களை கொண்டும் அல்லாஹ் சோதித்தான். ஒவ்வொரு நபிமார்களும் யார், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய கலீலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய நண்பர், ஜனாதிபதிக்கு நண்பர் என்றா, ஜனாதிபதி நண்பர் என்ன, எங்கேயாவது ஒரு இடத்துல ஜனாதிபதியுடன் இந்த ஒரு போட்டோ கொடுத்தா வீட்டுல முன்னுக்கும் அந்த போட்டோ பொலிவிருக்கும். என்ன சொல்றாரு, நம்ம ஆள் தான் போட்டோ இருக்கிற நாங்க எல்லாம் உண்டு, பெருமை இருக்கிறா இல்லையா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யாரு, அல்லாஹ்வுடைய நண்பர் ஹலீலுல்லா. எப்படிப்பட்டவர், நெருப்பை ஏசி ஆக்கியவர், நெருப்பிற்கு நெருப்பை கூழாக்கினவர், கூழாக 40 நாள் கழித்தவர். நெருப்பு பத்த வைக்கப்படுகிறது. நம்ரூத் சொன்னான், இந்த மனிதரை, இந்த இப்ராஹிமை எரிக்க வேண்டும், நீங்க அதுக்கு எப்படி உதவி செய்யணும் என்றா, உங்களுக்கு ஏறும் நேர்ச்சை இருந்தால் இப்ராஹிமை பத்த வைக்கின்ற நெருப்புக்கு நேர்ச்சையாக கொல்லி போடுங்கள் என்று சொன்னான். பிறகு தாய்மார்கள் என்ன செய்வாங்கன்னா, அந்த நேரத்தில் இருந்த கடவுளை அழைத்து, என் பிள்ளைகள் நோய் சுகமாக வேண்டும் என்பதற்காக இப்ராஹிமை பத்த வைக்கின்ற நெருப்புக்கு ஒரு 2 கத்து விறகு போடுகிறேன் என்று போடுவாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்துட்டே இருந்தாங்க, நெருப்பு 10 வரை நெருப்புக்குள் யார் விழப் போகிறாரோ அவர் பார்த்துக் கொண்டிருக்கிறார், விறகுகள் சேகரிக்கப்படுகிறது, நெருப்பு 10. மேல போற பறவை கீழே கருகி விழுது. இது வேற உலகத்தில் நடக்கல, இப்பதான் நடந்த. நீங்க உம்ராவுடைய பேக்கேஜ் இருக்கிறது, 15 நாள் பேக்கேஜ் நீங்க போனீங்க என்று சொன்னா இந்த இடங்கள் எல்லாம் பார்த்துட்டு வரலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பட்ட வைக்கப்பட்ட இடங்கள் இன்னும் இருக்கிறது. பறவை கீழே கழுவி விழுது, நெருப்புக்குள் போடப்படக்கூடிய மனிதர் நெருப்பை பார்த்துக் கொண்டிருக்கிறார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து கேட்டாங்க, அலைக்க நின்னி நஸ்ரு, என்னின் மூலமாக உங்களுக்கு ஏதும் உதவி வேணுமா, எப்படிப்பட்ட மலைக்கு 700 சிறகு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த 700 சிறகில் இருக்கும் ஒரு ரெக்கை இருக்கிறது, அந்த ரெக்கையால இந்த பூமியை தூக்கி கவுட்டுவாங்க. சாக்கடல் என்று கேள்விப்பட்டிருக்கிறோமே, சாக்கடல், சாக்கடல் என்பது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தன் சிறகை போட்டு அப்படி தூக்கி தூக்கி தூக்கினார்கள். அந்த அந்த கௌமை, அந்த உம்மத்தை தூக்கினார்கள். உலமாக்கள் சொல்றாங்க, மலக்குகள் செய்த விக்கிரை இந்த ஊர்வாசிகள் கேட்டாங்க, தூக்கிட்டே போய் கவுத்து விட்டார்கள். அதனாலதான் அந்த கடல் தலைவீராக இருக்கிறது, எதை போட்டாலும் மிதக்கும், ஈர்ப்பில்லை, ஈர்ப்பு கீழையும் மிதக்கும் தன்மை மேலையும் இருக்கிறது. புல் பூண்டுகள் அந்த பூமியில் மிதக்காது. அப்படிப்பட்ட மலக்கு வந்து கேட்டார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இடத்தில், அலைக்க மின்னி நஸ்ருன், ஏதாவது உதவி செய்யணுமா, ஏதாவது செய்யவா, நெருப்படிச்சு நூத்துறவா, மலையை புளிய வைக்கவா, காத்தடிச்சு நூத்துறவா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஹஸ்பி அல்லாஹ், நீங்க போகலாம், அல்லாஹ் போதுமானவன். நாம என்ன செய்வோம், எல்லா காலம் நீங்க வந்த அல்லாஹ் அனுப்பி வச்ச வந்துட்டீங்கன்னா அடிச்சு நூத்துருங்க, அடிச்சு நூத்துருங்க, நீங்க பெரிய மலைக்கு அப்படிதான் சொல்லுவோம். நான் எப்படி சொல்றேன், நல்ல காலம் ஹாஜியான் நீங்க கை கொடுத்த, இல்லன்னா நான் உளுந்து இன்னமலால் அட்ரஸ் இல்லாம ஆயிருப்பேன், பிச்சைக்காரன் ஆயிருப்பேன். அப்படி சொல்றே சொல்றே சொல்றேன், எங்க ஹாஜியார் கை கொடுக்கலன்னா இன்னமலை நான் பிச்சைக்காரன், எங்க மாமா கை கொடுக்கலன்னா இன்னமலை நான் ரோட்டில் சொல்றேன், அல்லாஹ் மறந்துடுறேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஹஸ்பி அல்லாஹ், அல்லாஹ் போதுமானவன். சுப்ஹானல்லாஹ், நெருப்பில் தூக்கி போடப்பட்டார்கள். அல்லாஹ் அவருடைய ஈமானை வைத்து நெருப்புக்குள் சொன்னால், யா நாரு, நெருப்பே, இப்ராஹிம் வருகிறார், கூலி பர்தன் வ ஸலாமன் அலா இப்ராஹிம். இப்னு அப்பா சொல்றாங்க, நல்ல காலம் அல்லாஹ் கூலி பருதன் பாட்டல்ல, கூலி பருதன் என்றால் கடும் குளிர் ஏசியாக மாறி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் குளிரில் மௌத்தாக இருப்பார்கள். அல்லாஹ் நெருப்பை பார்த்து சொன்னார், கூலி பருதன், குளிர்ச்சியாக, எப்படிப்பட்ட குளிர்ச்சி என்றால் சலாமன், சாந்தியானதாக. உள்ளே போய் விழுந்த உடனேயே கையில் கட்டப்பட்டிருந்த அந்த கயிறு பத்தி சுக்கு நூறானது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 40 நாள் நெருப்புக்குள் ராஜாவாக இருந்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் வந்து வழக்குகள் கேட்டார்கள், உலகத்தில் நீங்க வாழ்ந்த நாட்களில் சிறந்த நாளது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், நான் உலகில் வாழ்ந்த நாட்களில் சிறந்த நாள் நெருப்புக்குள் இருந்த 40 நாள். அந்த நபி, அந்த நபி தங்க பிள்ளையையும் மனைவியையும் விட்டுவிட்டு ஓரமாக போயிருந்து சொல்கிறார்கள், யா அல்லாஹ், இந்த மனைவியையும் பிள்ளையையும் விட்டுவிட்டு வருகிறேன், ஒரு விவசாயம் செய்ய முடியாத, பழங்கள் உருவாக முடியாத, தண்ணீர் இல்லாத ஒரு பள்ளத்தாக்கில் விட்டுவிட்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு, இங்குதான் நமக்கு படிப்பு இருக்கிறது என்று சொல்லிவிட்டு என்ன சொன்னார்கள் தெரியுமா, தண்ணில்லாத பூமி, பணமில்லாத பூமி, விவசாயம் இல்லாத பூமி, என் பிள்ளைகளுக்கும் என் மனைவிக்கும் தண்ணியை கொடுத்துரு, பணத்தை கொடுத்துரு, சாப்பாட்டை கொடுக்கிறது, நீ ஏதாவது உதவி செய்யணும் அப்படி சொல்லல. சொல்லிவிட்டு சொன்ன கதை என்னண்டா, என்னதான் இல்லை என்றாலும் எந்த பிள்ளைக்கும் எந்த மனைவிக்கும் தொழுகையை கலாவாக்கி விடாதே, தொழக்கூடிய சந்தர்ப்பத்தை கொடுப்பாயா, தொழுகையை வீணாக்கி விடாதே, எந்த சந்ததிகள் எல்லாம் இந்த இடத்தில் நின்று தொழக்கூடிய பூமியாக ஆக்குவாயா. கேட்டார்கள் இன்னொருவா, குரானில் அல்லாஹ்வை படிப்படியாக படிப்படியாக ஒன்றன் பின் ஒன்றாக இப்ராஹிம் என்ன துவா கேட்டார் என்று நமக்கு சொல்லி தருகிறார். தியாகம் செய்த இப்ராஹிம் கேட்டிருக்கலாம், யல்லா, எனக்கு பணத்தை தருவாயாக, எனக்கு ஒட்டக பட்டியை தருவாயாக, ஆட்டு ஆட்டு மந்தைகளை தருவாயாக என்று கேட்டிருக்கலாம். ஆனா பின்னாலே நான் சொல்லுவேன், கேட்காமலேயே அல்லாஹ் கொடுத்தான். பிள்ளையையும் விட்டுவிட்டு போகிறேன், சந்ததிகள் எல்லாம் தொழக்கூடிய பூமியாக ஆக்குவாயாக. இன்னொரு துவா கேட்டார்கள், மிக பிரதானமான துவா,
யாம்மா, இந்த பள்ளத்தாக்கு பாலை வர பூமி இருக்குது. இந்த பூமி என்ன எப்படி ஆக்கணும்? உலகத்தில மனித படைப்பு எங்கெங்கெல்லாம் வாழுமோ வாழுகிறார்களோ அவர்கள உள்ளத்திலே எல்லாம் ஒரு ஆசை இருக்கணும், இங்க வரணும் என்று. என்னதுவா யாம்மா, நான் செய்த இந்த தியாகத்தை வைத்து, எங்க மனைவி அந்த குழந்தை செய்கின்ற தியாகத்தை வைத்து நீ இந்த பூமியை எப்படி ஆக்க வேண்டும் என்றால், உலகத்தில் வாழுகின்ற வாழப்போகின்ற மனிதர்கள் எல்லாம் இந்த பூமியில் எங்கிருப்பார்களோ அவர்கள உள்ளத்தில் எப்பையும் இருக்கணும், இங்க வரணும் இந்த ஆசை இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? உம்ரா போவோம் யாருண்டா எனக்கு இல்ல சொல்லுவாங்களா? ஹஜ்ஜன்னு முடிப்போமே போவுமே சொல்லுவாங்களா இல்லையா? தஹ்வீர் இலைஹிம் என்றால் அந்த மூளை முறுக்கில் எங்கு மனிதன் வாழ்ந்தாலும் அவன் உள்ளத்தில் அவன் சிந்தனையில் அவன் எக்ஷனில் சிந்தனைகள் எல்லாம் அந்த பூமியை நோக்கித்தான் இருக்கும். பிரயாணம் போறீங்க, தொழிலும் ஒவ்வொல்லாம் செஞ்சாச்சு, வாகனத்திலிருந்து முசல்லா எடுத்தாச்சு, தெரியாத ஒரு நபர் நிற்காரு, அவருக்கு என்ன கத்தீங்க? கிபிலா எந்த பக்கம்? என்ன கேப்போம்? கிபிலா எந்த பக்கம்? அப்படின்னு உங்களை இருக்கிறது அந்த பூமி உங்களை நாடுகிறது என்ற இன்னொரு அர்த்தம் இருக்கிறது அந்த அந்த ஆயத்துக்கு. வஜ்அல் அஃகிரதம் மினன்னார், யல்லா இந்த பூமியை ஒரு பெரிய ஒரு கூட்டம் நின்று தொழக்கூடிய பூமியாக ஆக்குவாயா? என்னதுவா? ஒரு பெரிய ஒரு கூட்டம் நின்று தொழக்கூடிய பூமியாக ஆக்குவாயா? 25 லட்சம் ஹாதிகள், 25 லட்சம் ஹாதிகள், வெள்ளையன் கருப்பன் ஆங்கிலேயன் தமிழன் ஜப்பான்காரன் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரே சப்பில் ஒரு இமாமுக்கு கீழாக இமாமிஸ்தாவு என்று சொல்லுகிறார். 25 லட்சம் ஹாதிகளும் சஃபை சரியாக்கிறார்கள். அரபால மட்டும்தான், வேற மொழி இல்லை. அந்த மொழியை 25 லட்சம் பேருக்கும் அல்லாஹ் விளங்கப்படுத்துகிறான். இவர் இதை தான் சொல்றாரு. அல்லாஹு அக்பர், ஒரு இமாம் தான் தக்பீர் கட்டுகிறார், 25 லட்சம் ஹாஜிகளும் தக்பீர் கட்டுகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், இமாம் சலாம் கொடுக்கிறாரு, 25 லட்சம் ஹாஜிகளும் சலாம் கொடுக்கிறார். நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், நாம் உலகத்தில் கேட்கக்கூடிய துவாக்கள், தீனுக்காக செய்யக்கூடிய தியாகங்கள் எதையும் அல்லாஹ் வீணாக்க மாட்டான். தீனுக்காக வாழுங்கள், உங்களோட சந்ததிகளை அல்லாஹ் கண்ணியமாக வாழ வைப்பான். தண்ணில் மகனுக்கு தாகம், பச்சிளம் குழந்தை பால் கொடுக்கும் தாய்க்கு எப்படி உணவு வேணும்? என்னென்ன கொடுப்போம்? பழம் கொடுப்போம், பால் கொடுப்போம், பிள்ளை பால் கொடுக்கணும், பால் குடி பிள்ளை பால் வளத்தில் தண்ணி கேட்டு அணுகிறது. சுபஹானல்லாஹ், பாலை வளத்தில் நீங்க இப்ப போன பாத்தீங்க, காபாவுல இருந்து ஒரு 250-100 கிலோமீட்டர்ல தான் ஜம்சம் கிணறு நிற்கிறது. இப்ப நீங்க நேரடியாக பார்க்கலாரு, அது அந்த கிரௌண்டுக்கும் போயிட்டு டைம்ஸ்ல எழுதிருப்பாங்க, பேரு ஜம்சம், இது ஜம்சம் கிணறு. நீங்க நேரடி கிணற பார்க்கணும், அந்த கிரௌண்ட் இறங்கி பார்க்கணும், அதனால ஜம்சம் இருக்குது, காபா இருக்குது, ரெண்டும் கிட்ட கிட்ட மக்காம இப்ராஹிம் கொஞ்சம் தூரம் இருக்கிறது. அந்த பேரே ஜம்சம் இருக்கிறது. அந்த அந்த இடத்துலதான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை அன்னை ஹாஜரா படுக்க விட்டு விட்டு தண்ணீர் நெறி போனார்கள். மெத்த இருந்துச்சா? போர் இருந்துச்சா? ஒன்றுமில்லை. சுடுவது பாலைவனம், பச்சிளம் குழந்தையை படுக்க வைத்து விட்டு தண்ணீர் தேடி போகிறார்கள். உங்களுக்கு அந்த பாலைவனத்தை வெயில விளங்கப்படுத்தணும்டா, இப்படித்தான் விளங்கப்படுத்தணும். எப்படி தெரியுமா? தண்ணீர் தேடி போன ஹாஜரா சஃபா மர்வாவுக்கு கிட்ட நின்று பார்க்கிறாங்க, சஃபாவுக்கு கிட்ட நின்று பார்க்கிறாங்க, மர்வாவுக்கு கிட்ட
ஆறு ஓடுவதை போல் காணல் நீர் தெரிந்தது. எப்படிப்பட்ட வெயில் அடிக்கும்?
ஆறு ஓடுது, தண்ணீர் ஆறு. ஓ, தண்ணீர் இருக்குது என்று ஓடுறாங்க, தண்ணி இல்ல. திரும்ப ஓடி வராங்க மறுவாவுக்கு, தண்ணி இல்ல. நீங்க இப்ப ஹஜ்ஜாஜிகள் போன பாப்பீங்க, ஒரு பச்சை லைட் ஒன்று போட்டுருக்குது சபா மறுவாவுக்கு இடையில. அந்த சபா மறுவாவுக்கு இடையில அந்த பச்சை லைட் கிட்ட ஓடும் போது என்ன செய்யணும் ஹாஜியல்? இப்படி துள்ளி குளிச்சு ஓடணும். தொங்கோட்டம் என்று சொல்லுவோம், துள்ளி கபாவை பார்த்து கொண்டு ஓடணும். ஏன் பச்சை லைட் கிட்ட இப்படி துள்ளி காபாவை பார்த்து கொண்டு ஓடணும்? ஏன்
உலமாக்கள் சொல்றாங்க, அன்னை ஹாஜரா தண்ணி தேடி ஓடும் போது
அந்த பச்சை லைட்டால போகும்போது இப்படி பார்த்தா காபாவும் பிள்ளை படுத்திருப்பதும் தெரிந்தது. தண்ணீர் தேடிய தாய் அந்த இடத்தில் ஓடும்போது பிள்ளை இருக்கிறா என்று பார்த்து கொண்டு ஓடினார். எது வந்து கொண்டு போயிடும்? பிள்ளை இருக்கிறா என்று பார்த்துக்கொண்டு எட்டி பார்த்த அந்த துள்ளலையும் அல்லாஹ் கபட்டுகிறான். அது சொல்லுவாங்க, ஓட்டத்தை மட்டுமல்ல, அந்த லைட்டில் நின்று அந்த இடத்தில் நின்று இப்படி அன்னை ஹாஜரா பார்த்தாவே அந்த துள்ளலையும் கபுல் செய்த அல்லாஹ் சொன்னான், கியாமத்து வரைக்கும் சஃபா மர்வாவுக்கு இடையில எத்தனை கோடி பேர் ஓடினாலும் துள்ளித்தான் ஓடும். தொங்கோட்டம் இப்படி துள்ளித்தான் ஓடணும்.
இல்ல நான் சொல்ல மாட்டேன், நான் சும்மா நான் ஓடுவேன்டா. நீங்க ஹஜ்ஜில ஒரு குறை செஞ்சிட்டீங்க,
துள்ளித்தான் ஓடணும். தண்ணில்ல சரியான மன வேதனை, பிள்ளைக்கு தண்ணில்ல, வாழாத ஹாஜராலை சலாம்.
தன்னுடைய குழந்தையின் காலுக்குள் இருந்து பாலைவனத்தில் தண்ணீர் பீறிட்டு ஓடுகிறது.
இதை கண்ட அந்த ஹாஜரா தந்த கையால அபராணி பாசையில ஜம் என்று சொன்னா நில் என்று அர்த்தம், நில். தந்த கையால அந்த மணலை இப்படி கட்டி ஒரு கிணறு வடிவில கட்டி ஜம் 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 நில் நில் ஓடால் என்று சொன்னாங்க. அந்த மன சந்தோஷத்தில் அவரை சல்லவாலை சொன்னாங்க, அந்த அன்னை ஹாஜராவுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக, அவர் இப்படி கட்டாம விட்டு இருந்தா அந்த பூமி ஜம்ஜம் ஆறாக ஓடி இருக்கும்
என்று சொல்லுவாருண்டா. ஒரு குழந்தையின் காலடிக்குள் இருந்து வந்த தண்ணி
இத்தனை வருடம் கழித்தும் போகக்கூடிய ஹாஜிகள் எல்லாம் குடித்து பரிமாறி வீடு கொண்டு வந்து எல்லாம் செய்கிறார்கள். என்றைக்கும் நம்முடைய காதில் செய்தி கிட்டவில்லை, ஜம்ஜம் கிணறு வத்தி விட்டது, இந்த வருடம் ஹாஜிகளுக்கு தண்ணி இல்லை என்று. ஏன்
அது வத்தாது?
அது இல்லாமல் போகாது. ஏனவே
தோண்டியது அல்லது
அல்ல, யாரோ ஒருத்தர் கொண்டு வந்ததல்ல, ஒரு தியாகத்தின் மூலமாக வந்த தண்ணி
கியாமத்து வரைக்கும் வந்தாங்க.
இன்னொரு துவா கேட்டார்கள் சொல்லும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், என்னதுவா? இது பாலைவனம், இந்த பாலைவனத்தை
என்ன பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, என்ன பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல,
இந்த பூமியில் யார் கால் வைத்தாலும்
வேலைக்கு போறவனும் சரி
காபிரும் சரி, எவன் இந்த பூமியில் கால் வைத்தாலும் உலகத்தில் உள்ள அத்தனை பல வர்க்கங்களையும் கொடுத்துத்தான் அனுப்பும். இங்கு வரக்கூடிய அத்தனை பேருக்கும் பலத்தால் உணவளிப்பாயா?
நாங்க இந்த குரானுடைய வசனத்தை ராவு ஜமேராத்திரியில பேசிக்கொண்டிருக்கும் போது சொன்னார், ஒரு ஆலயம் உண்மைதான் ஹசரன், அவர் ஹஜ்ஜுக்கு போன டைம்
அரபாவுல இந்த பலவர்க்கத்தை குரான் சொல்லுகின்ற விடயத்தை சொன்னார். அரபாவுல கெண்டனர் கெண்டனாக பணத்தை கொண்டு வந்து கொற்றான் கொற்றான்,
எங்களுக்கு எடுக்கல,
நான் தூக்கினேன், இவ்வளவு எங்க தூக்குறேன், இத்தனை எங்க சாப்பிடுற,
நாங்க விட்டுட்டு வந்துட்டோம்.
அவர் சொன்னாரு, சவுதியிலே பணத்தினுடைய எக்ஸ்பயர் டேட்
ஒன் டே அதோட வெளிநாடு போயிடும்.
ஒரு பணத்தினுடைய அந்த அந்த ஒரு நாளை பத்து நாளாக ஆக்கினா சவுதி பணத்தால் நிரம்பிடும். தண்ணீர் பாலைவனம் தான், ஆனால் உலகத்தில் சிறந்த பேரித்த பழங்களை அல்லாஹ் உருவாக்குகிறார். ஷிஃபாவுடைய பழங்கள் அல்லாஹ் வீணாக்க மாட்டான். இதெல்லாம் நடந்து முடிந்தவனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்ப இது தண்ணி தோண்டியது, தண்ணி வந்தது, சபா மர்வாவுக்கு ஓடிவது எல்லாம் நடக்குது. உமா மகனும் பாப்பா இங்க பாப்பா வளர்த்து இல்லை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வளர்த்து இல்லை. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இப்ப உதவியாவுடைய சப்ஜெக்டுக்கு வாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 12 வயது இருக்கும் போது அல்லாஹ் இப்ராஹிமுக்கு அனுமதி கொடுத்தான் மகனையும் பிள்ளையையும் பார்த்துட்டு வாங்க, மனைவியையும் பிள்ளையையும் பார்த்துட்டு வாங்க. சரியான சந்தோஷத்தோட வாராங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஒரு ராவு தங்கினாங்க. ஏன் உதுகியா வந்த என்ற ஒரு சப்ஜெக்ட் மிக முக்கியமான விடயம். ஒரு ராவு தங்கினாங்க எங்க, மனைவியோட பிள்ளையோட. 12 வருடங்களுக்கு பின்னால பிள்ளைய பார்க்க வந்திருக்காரு. பாப்பா நாம எப்படி போயிருக்கோம், மாசு செம்மல்லாம் செஞ்சுட்டு, ஊறுகாயெல்லாம் செஞ்சுட்டு, வேறண்டா பல வருக்கங்கள்லாம் தூக்கிட்டு அப்படின்னா போயிருக்கோம். வெறுஞ்சையோட போனாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அந்த ராவு தூங்கினார்கள். அந்த ராவு தான் கனவுல வந்தது, உங்களோட மகனை அறுத்து பலியிடுங்கள். எப்படி சொல்ற உள்ளத்துல கைத்தி கேளுங்க. புட்டு போட்டு பாலைவனத்துல போன பாப்பா 12 வருஷத்துக்கு பின்னால இந்த வந்திருக்காரு. அந்த ராவு தான் செய்து கிடைக்கிறது கனவுல, உங்களோட மகனை அறுத்து பலியிடுங்க. கனவில் வருவது நபிமார்களுக்கு வகி. காலையில எழும்பிட்டாரு, பிள்ளைகிட்ட சொல்லணும், மனைவி கிட்ட சொல்லணும். மகனை காலையில எழும்பி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டி பிடித்து உட்கார வச்சு சொன்னாங்க, யா புனைய மகனே, இன்னி அரா பின் மனாமி, இன்றைய ராவு என்ன கனவுல கண்டேன், அண்ணி அனுபவிக்க உன்னை அறுத்து பலியிடும்படியாக. மாதா தரா உன்னோட அபிப்பிராயம் என்ன? உலமாக்க சொல்றாங்க அல்லாஹ் கட்டளை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லல, கனவுல கண்டேன், உன்னோட அபிப்பிராயம் என்ன? நம்மட பிள்ளையில நாம எப்படி வளர்த்திருக்கோம், நம்மட பிள்ளையில என்ன பதில் சொல்லிருக்கோம்? வந்துட்டு மெண்டல் பாலைவனத்துல விட்டு போட்டு போய் 12 வருஷத்துக்கு பின்னாட வந்து இப்ப அறுக்கைய பொட்டிய கட்டி பலஸ்தீனுக்கே முடிவு இங்க வந்துடாத அப்படின்னு சொல்லியா பாப்பா கேட்காரு. சுபோதரலியா, ஓ இவர் அவள் தங்கியோட சொல்லுதா மாதிரி புள்ள படிக்கியா? நம்ம வாப்பமார பிள்ளைகள நானே நான் படிக்கலடா, நானே படிக்கல, நீயாவது படி அப்படின்னு சொல்றேன், நான் படிக்கல நீயாவது படி அப்படியே சொல்லி சொல்லி பிள்ளையத்தான் ஆழமாக பதிய வச்சுட்டு அவன் என்ன சொல்ற தெரியுமா, நீயே படிக்கல பிறகு என்ன நான் படிக்கணும். நம்ம வீட்டு சூழல்கள் எல்லாம் கரடு முரடாகவே ஆக்கப்பட்டு பாவத்துக்குரிய இடங்களாகவே ஆக்கப்பட்டு அல்லாஹ்வுடைய தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மகன்கிட்ட சொன்னாங்க, மகனே சல்லுரு மாதா தரா, இந்த கனவு பத்தி உன் அபிப்பிராயம் என்ன? மகன் என்ன சொன்னார் தெரியுமா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், யா அபதி, பாப்பாவே, இஃபல் மா துமர், இது உங்களுக்கு கனவில்லை அல்லாஹ் கட்டளை என்றார். வாப்பாக்கு மகன் தான் சொல்லிக் கொடுத்தாரு, வாப்பா நீங்க நடி, உங்களை கடவுள வாரது கனவில்ல அல்லாத கட்டளை. இஃபல் மா துமர், அல்லாஹ்வுடைய ஏவலை செய்து முடிங்கள். அப்படின்னா என்ன? என்ன அறுத்து பழியிடுங்க, என்ன அறுத்து பழியிடுங்கள் என்று நீங்க அந்த நேரத்தில் எப்படி காண்பீர்கள் என்றால், சதஜிதுனி, என்னை கண்டுகொள்வீர்கள் இன்ஷா அல்லாஹு மின சாபிரீன், என்னை பொறுமையாளராக காண்பீர்கள். என்ன அருங்க, நான் மறக்க மாட்டேன். கத்தி எடுத்து என்ன கழுத்துல கத்தி வைங்க, ஆண்டு சொல்ல மாட்டேன், நோவுன்னு சொல்ல மாட்டேன்.
உலமாக்கள் சொல்றாங்க இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் தான் வாப்பாக்கு சொல்லி கொடுத்தாரா, என்ன அறுக்கும் போது மல்லாக்க போட்டு அறுத்துறாதீங்க, முகம் குப்புற போட்டாருங்க, ஏண்டா என் முகத்தை பார்த்தா நீங்க கத்தி எடுத்துருவீங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மகனும் வாப்பாவும் கத்தியோட தாயிடத்தில் இருந்து பிரியாவிடப்பட்டார்கள், தாய் பார்த்துக் கொண்டிருக்கிற அழகு உண்டு.
ரெண்டு பேரும் சேர்ந்து அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அடிபணிந்து வதல்லஹு லில்ஜபீர்,
மகனை முகம் குப்புற படுக்க போட்டு
கத்தியை வைக்கும் போது நாங்க கத்திக்கு சொன்னோம் அறுக்காத என்பதாக, அங்கு நெருப்பு சுடவில்லை நெருப்புக்கு சொன்னோம் சுடாத என்பதாக, இங்க கத்திக்கு சொன்னோம் அறுக்காத என்பதாக. அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், கத்தியை இஸ்மாயிலுடைய கழுத்தில் இப்ராஹிம் வைக்கும் போது நாங்க கூப்பிட்டோம், யா இப்ராஹிம், இப்ராஹிமே, அது சத்தருயாய, கனவுல கண்டதையும் உண்மைப்படுத்தி செஞ்சிட்டீங்கன்னா. ஒரு ஆட்டை அல்லாஹ் ஜிப்ரீலின் மூலமாக விளக்கினான், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொன்னாங்க, யா இப்ராஹிம், உங்களோட மகனை அறுக்கணும் என்ற நோக்கம் எங்களுக்கு இல்ல, உங்களோட ஈமான் எப்படி இருக்கிறது பார்க்கத்து நாங்க அறுக்கிறீங்களா,
மகனை விட்டு போட்டு ஒரு 100 ஆடு அறுக்கிறேன் என்று கேட்கிறீங்களா என்று பார்க்கத்தான் சொன்னோம்.
எல்லாரும் ஒரு 100 ஒட்டகம் அறுக்கிறேன் மகனை விட்டுருவோமே என்று கேட்கிறீங்களா, இல்ல மகனை அறுக்கிறீங்களா என்று பார்க்கத்தான் நாங்க சொன்னோம்.
சொர்க்கத்தில் இருந்து கொண்டு வந்து ஆட்டை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய கையில கொடுத்து சொன்னாங்க, மகனுக்கு பதிலாக இதாருங்க.
இவ்வளவு சொல்றாங்க, அது எப்படிப்பட்ட ஆடு என்றால் சொர்க்கத்துடைய தோட்டத்தில் 40 நாள்கள் மேஞ்சாடு, வெள்ளை ஆடு, செம்பரி ஆடு, கழுத்துல கட்டி வைத்து அறுத்தார்கள். அறுத்து முடிந்தவுடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சொன்னான், இங்க வாங்க, இந்த மலையில ஏறி காபாவை கட்ட சொல்லி கட்டி முடிந்து விட்டதுக்கு பின்னால இங்க வாங்க, இந்த மலையில ஏறி முழு உலக மக்களையும் ஹஜ்ஜுக்கு கூப்பிடுங்க, இந்த செயலை நான் வருடாவருடம் பார்க்கணும்,
எல்லாரையும் ஹஜ்ஜுக்கு கூப்பிடுங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யாரா ஏந்த குரல் இங்கிருந்து அங்கேயே போவாரு,
இந்த மலையில இருந்து கத்தி உலகத்தில் உள்ள எல்லாரும் வருவாங்களா, எப்படி எட்டும்.
அல்லாஹ் சொன்னார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு, நீங்க மலையில நின்று அர்ஜின் ஃபின்னாஸி பில் ஹஜ், ஹஜ்ஜுக்காக மக்களை கூப்பிடுங்கள், நாங்க எப்படி இந்த உங்களோட சத்தத்தை எட்டி வைப்போம் என்றா, உலகத்துல பிறந்தவர்களுக்கு மட்டுமல்ல ஆலமுல் அருவாகின் ரூஹாக இருப்பவர்களுக்கும் கொண்டு போவோம். உலமாக்கள் சொல்றாங்க, இந்த சத்தத்தை அல்லாஹ் எப்படி கொண்டு போனான்டா, எகோவாக கொண்டு போனான்.
எகோ சத்தம் கேள்விங்களே, பல ஒரு சத்தம் பல சத்தமாக வரும், இந்த எகோ சத்தத்தை ஆலமுல் அருவாகில் எத்தனை தடவை ஒரு ரூஹு கேட்டதோ அத்தனை தடவை அது ஹஜ்ஜுக்கு போகும். எப்படி கொண்டு வருவோம், நடந்தவர்களாக, ஒட்டகத்தில் பிரயாணித்தவர்களாக, மேலால் வருபவர்களாக, கடலில் கப்பலின் மூலமாக இங்க நாங்கள் கொண்டு வருவோம்.
கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் அந்த இப்ராஹிமுடைய துவாக்களை அல்லாஹ் வீணாக்கவில்லை,
இப்ராஹிமுடைய குடும்பத்தினுடைய தியாகத்தை வீணாக்கவில்லை.
இன்று சவுதியுடைய மண்ணை அல்லாஹ் சிறப்பாக்கி வைத்திருக்கிறான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தியாகத்தை கொண்டு. இன்னொரு துவா கேட்டார்கள், முடிச்சுக் கொள்வோம். இன்னொரு துவா கேட்டார்கள், யா அல்லாஹ், நான் செய்த தியாகத்தை கொண்டு சந்ததிகளை நீ நபிமார்களாக ஆக்குவாயா, என் சந்ததியை நீ குர்ஆனை கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக ஆக்குவாயாக. அந்த துஆவுடைய பரக்கத்துதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நபி, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் நபி, அவங்களோட தம்பி இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் நபி, இஸ்ஹாக்குடைய மகன் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் நபி, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நபி, நபியுடைய பரம்பரையாக அல்லாஹ்வினான். அவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாப்பா முப்பாட்டனார் என்று சொல்லுவோமே, ஹலரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். குடும்பத்தை அல்லாஹ் நபி பரம்பரையாக ஆக்கினார். ஏண்ட உங்களுடைய ஹயாத்தில எப்பொழுதும் உறுதி எடுத்துக் கொள்ளுங்கள், இந்த உலகத்தில் நான் எதுவெல்லாம் நலவென்று நாடுகிறேனோ அது அத்தனையை விட அல்லாஹுடைய கட்டளை பெரியது. நான் ஒரு பாவியாக மௌத்தாகிவிடக் கூடாது. என்னை மீறி அல்லாஹுடைய கட்டளைகள் நிறையவே சுமத்தப்பட்டுள்ளது, நிறைய சுமத்தப்பட்டுள்ளது. 10 வயது ஆகிவிட்டால் தொழுகை என்பது என்னுடைய கடமை. நாங்கள் அதைத்தான் சொல்றோம் உலமாக்கள். நீங்க பிள்ளையை கொண்டு பாலைவனத்தில் விடவேனா, மனைவியை கொண்டு பாலைவனத்தில் விடவேனா, பிள்ளைகளை கட்டிய கழுத்துல வச்சு அறுக்க வேணா? இன்றைக்கு எனக்கும் உங்களுக்கும் பாலைவனத்தில் விடுவதை விட கழுத்தில் கட்டியை வைத்து அறுப்பதை விட பெரியோர் பொறுப்பு இருக்கிறது. என் பிள்ளையை மனைவியை பாவத்தை விட்டு பாதுகாக்கிறேன். ஒரு பாவத்தை விட்டு உங்களோட பிள்ளையை மனைவியை பாதுகாருங்கள், பாலைவனத்தில் விட்டதை விட நன்மை கிடைக்கும். அப்படிப்பட்ட காலத்தை வாழ்கிறோம். ஒரு காலம் இருந்தது இந்த உம்மத் பாவத்தை தேடி போய் செய்தார்கள். சினிமா படம் பார்க்கணும் என்றா பஸ் ஏறி போரில் நின்று டிக்கெட் எடுத்து ஒரு படம் பார்த்து விட்டு வந்த காலம் போய் கண்ணியனுக்கு அல்லாஹு நெல்லடியார்களே, எப்படிப்பட்ட காலத்தில் வாழ்கிறோம் என்றால் ஒவ்வொரு வீடும் தியேட்டர், ஒவ்வொரு வீடும் தியேட்டர், ஒவ்வொரு வீடும் ஹோம் தியேட்டர். தண்ணிருக்கிறோ இல்லையோ, கலந்திருக்கிறோ இல்லையோ, வீடு சொந்த வீடோ வாடகை வீடோ எந்த வீடாக இருந்தாலும் ஒவ்வொரு இஸ்லாமியருடைய வீடும் வாங்கிவாக்கப்பட்டுள்ளது. ஹோம் தியேட்டர் டிவி இருக்குது. உமா பாப்பாவும் வயலுக்கு வந்த பொம்பளை பிள்ளை, வயலுக்கு வந்த ஆம்பளை பிள்ளை எல்லோரும் உட்கார்ந்து சினிமா படத்தை பார்த்து ஒரு பாட்டை கேட்டு ரசிக்கிறார்கள் என்றால் அன்புடரை இந்த அல்லாஹ் நிலையார்களே, இந்த பாவத்தை விட்டும் குடும்பத்தை பாதுகாருங்கள். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்த தியாகத்தை விட பெரிய தியாகம். கையில எல்லாரும் கையிலையும் பாவம், எல்லோருடைய கையிலையும் பாவம். நீங்க நினைக்க வேணாம் இவங்க எல்லாரும் போன் பாதிக்க வேண்டாம் என்று உலமாக்கள் சொல்கிறார்கள். நாங்கள் அப்படி ஒரு இடத்துலையும் சொல்லல, அது ஒரு தேவை. தேவைக்கு பாதுகாருங்கள், தேவைக்கு பாவியுங்கள். என்னிடத்தில் தேவைக்கு பாவிங்கள். எதுக்கு ஓயல் படிக்கும் மாணவர்களிடத்தில் போன், எதுக்கு 8ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு பிள்ளைகளிடத்தில் போன்? தேவைக்கு பாவியுங்கள். நான் பாப்பா மாவட்டத்தில் பயான சொல்லும்போது சொல்லுவேன், நீங்க ஏழில் படிக்கும் மாணவனுக்கு விலை கூடிய 60-70,000 ரூபாய் போனை வாங்கி கையில கொடுத்து தனி ரூம் கொடுத்து தூங்க வைத்திருக்கிறீர்கள். நீங்க பார்க்கணும் மகன் விடிய விடிய பாவம் செய்யறானா படுக்கான. இது அதைவிட பெரிய தியாகம், அதைவிட பெரிய தியாகம். இந்த ஹஜ்ஜுடைய காலத்தில் உறுதியெடுங்கள், என் குடும்பத்தை பாவத்தை விட்டும் பாதுகாக்க வேண்டும். இன்னொன்று சொல்லி குறிப்பாக இதை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். குர்பானி கொடுக்க எல்லோரும் தயாராக இருக்கிறோம், எல்லோரும் குர்பானி கொடுக்க போகிறீர்கள். குர்பானியில் அல்லாஹ் எதிர்பார்ப்பது தக்வாவை, நிறத்தில்லை, ரத்தம் இல்லை, எவ்வளவு பெரிய மாடு கொடுத்தீங்க அதை இல்லை, உங்களோட உள்ளத்தில் உள்ள தக்வா. யாரிடத்தில் தொழில் இல்லையோ உங்களிடத்தில் இருக்கும் கடமை குர்பானி கொடுப்பதற்கு முன்னால் நீங்க தொழுகையாளியாகுங்க. தொழில் தொழில் பள்ளி பக்கமும் இல்லை, ட்ரஸ்டி போர்டு கால் பண்ணி ஹாஜியார் என்னையும் ஒரு பங்குல போடுங்களா? இந்த குர்பானி அல்லாக்கு தேவையும் இல்லை, தொழுகையாளியாகுங்க. வட்டியா வட்டியோடு இருக்கிறீங்களா? 80,000-90,000 கொடுத்து மாடு வாங்கி குர்பானி கொடுக்க வேண்டாம், 80,000 ரூபாய் கட்டி வட்டியிலிருந்து ரிலீஸ் ஆகுங்க. கடன், அந்த கடையில கடன், இந்த கடையில கடன், சாச்சாக்கு கடன், ஊருக்குள்ளா கடன், கடன்ல ஒழிச்சு தெரியாது. ஆஜார் என்னையும் 2 பங்குல போடுங்களா? கடனை கொடுங்க, கடனை கொடுங்க. பரிசுத்தமான கடனை பரிசுத்தமாக செய்ய வேண்டும். நீங்க நினைக்க வேணா அப்ப அப்படி பார்த்தா இந்த வருஷம் யாருதான் உதவியா கொடுக்கற, கொடுக்காம போட்டு தக்குவா இல்லாத, இமை இல்லாத, எந்த ஒரு அமலும் கபூலாகாது. நாடலாவிய ரீதியில் இன்று குருபானிக்கு வந்திருக்கக்கூடிய சோதனை இதுதான். ஒரு காலத்தில் குருபான் என்பது ஃப்ரீடம், எத்தனை மாதம் இருக்கலாம் எங்கேயும் இருக்கலாம். நம்முடைய நீயத்து பிழை செயல்கள் பிழை அல்லாஹ் இருக்க மாட்டினான். இதிலிருந்து நாம் முயற்சி பெற வேண்டும், தௌபா செய்ய வேண்டும். இது நாங்கள் கட்டி கலைக்கக்கூடிய விடயம் அல்ல, அனுபவத்தில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். செக்கை கொடுத்துட்டு மாடு வாங்குறாங்க, 80,000 செக் மாடு வாங்கியாச்சு, மாடெல்லாம் அறுத்து கொடுத்தாச்சு. துல்ஹஜ்ஜெல்லாம் போய் முஹர்ரமெல்லாம் முடிஞ்சு செக் கொடுத்த ஓனர் கால் பண்றான், ஹாஜியார் செக் ரிட்டன் ரூபா கொடுத்தாச்சு, ஊரெல்லாம் திண்டாச்சு, செக் ரிட்டன். கவனமாக பக்குவமாக செய்யுங்கள். துல்ஹஜ்ஜுடைய மாதத்தினுடைய பிறையை காண இருக்கிறோம். அந்த 10 நாட்களும் புனிதமான நாட்கள். தூஷணம் பேசுவது, அசிங்கமான வார்த்தைகள் பேசுவது, சண்டை போடுவது, மக்களோடு முரண்படுவது, இவைகளில் இருந்து தவிர்ந்து கொள்ளுங்கள். துல்ஹஜ்ஜுடைய மாதத்தில் செய்யப்படக்கூடிய பாவம் இரட்டிப்பாக எழுதப்படும். மிக கவனமாக இருங்கள். துல்ஹஜ்ஜுடைய 9வது நாளுடைய நோன்பை நோற்பதற்கு எல்லாரும் தயாராகுங்கள். நீளமான விடயங்கள் பேச வேண்டும். எனவே நேரமாக இருக்கிறது. அல்லாஹ் நம் அனைவருடைய குற்றம் குறைகளை மன்னித்து நம் அனைவரையும் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை சுமக்கக்கூடிய தியாகிகளாக அல்லாஹ் ஆக்குவானா, நம் அனைவருடைய பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பானா, நல்லவர்களாக அல்லாஹ் நம் அனைவரை வாழ வைப்பானா, பரிசுத்தமானவர்களாக அல்லாஹ் வாழ வைப்பானா, மௌத்துடைய நேரத்தில் நாம் போகக்கூடிய சொர்க்கத்தை பார்த்தவர்களாகவே மௌத்தாகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருவானாக. மலக்குல் மௌத் அலைஹி ஸலாத்துடைய வருகையை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நிறைவேற்றி தருவானாக. நம் அனைவருடைய குற்றம் குறைகளையும் அல்லாஹ் மன்னிப்பானாக.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.
கம் ஃபீக சுரூரன் வ ஸலாமன் வ தமீன்.